புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய மாளிகையிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் பயந்து கொள்ளும்படி தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு எமது உடம்பிலே மூன்று வகையான பகுதிகளை அமைத்து தந்திருக்கிறான். முதலாவது பகுதி எங்களுடைய உடம்பு என்ற பகுதி, நாங்கள் அதனை ஜசத் என்று அரபிலே சொல்லுவோம். இரண்டாவது எங்களுக்கு அக்கல் பகுத்தறிவு என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அதனை நாங்கள் அக்கல் என்று நாங்கள் சொல்லுவோம். மூன்றாவதாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு நஃப்ஸ் எனப்படக்கூடிய ஒரு ஆத்மாவை தந்திருக்கிறான். இந்த மூன்று பகுதிகளாலும் தான் மனிதன் என்பவன் ஆக்கப்பட்டிருக்கிறான். எங்களுக்கென்ற ஒரு உடம்பு இருக்கிறது, எங்களுக்கென்ற ஒரு அறிவு இருக்கிறது, எங்களுக்கென்ற ஒரு ஆத்மா இருக்கிறது. இந்த மூன்று பகுதிகளையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்கள் இந்த மூன்று பகுதிகளையும் கவனிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அவன் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். நாங்கள் எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், போஷிக்க வேண்டும், அதற்காக வேண்டி ஈமான் கொள்ள வேண்டும், தொழுகையிலே ஈடுபட வேண்டும், விக்ர அவுராதுகளிலே திலாவத்துல் குர்ஆனிலே ஈடுபட வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய ஆத்மா எனக்கூடிய அந்த பகுதி பாதுகாக்கப்படும், அது பிரகாசமானதாக இருக்கும். நாங்கள் பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்வோம், அமல்களிலே ஆர்வத்தோடு ஈடுபடுவோம். எங்களுடைய ஆத்மா எனப்படக்கூடிய பகுதியை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது எங்களுடைய அறிவு என்ற பகுதி இருக்கிறது, நாங்கள் இல்ம் எனப்படக்கூடிய அந்த பகுதியை தேட வேண்டும். அது உலக கல்வியாக இருக்கலாம், மார்க்க கல்வியாக இருக்கலாம். நாங்கள் அன்றாடம் கல்வியை கற்கக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு கல்வியை போதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த அக்கல் எனப்படக்கூடிய அந்த பகுத்தறிவு அறிவு என்ற பகுதியை நாங்கள் வளர்க்க முடியுமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது, எங்களுடைய உடல் என்ற ஒரு பகுதி, எங்களுடைய ஸ்தூல சரீரம் எனப்படக்கூடிய பகுதி. அந்த பகுதியும் மிக முக்கியமானது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டவனாக இருப்பானாக இருந்தால், அவன் உடலளவிலே பலஹீனமானவனாக இருப்பானாக இருந்தால், அவனுடைய உடம்பிலே பலஹீனமான நிலைமை இருக்குமாக இருந்தால், அவனுக்கு இபாதத்து செய்யவும் முடியாது, கல்வி கற்கவும் முடியாது, தன்னுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவதும் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். எனவேதான் எங்களுடைய தீனுல் இஸ்லாத்திலே கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலி பதனிக்க அலைக்க ஹக், மனிதனே உன்னுடைய உடம்புக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த சரீரத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். லா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, நீங்கள் உங்களையே அழிவுக்குள் உள்ளாக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். நோய்களை தேடிக்கொள்ளக் கூடாது. தேவையான அளவு சாப்பாட்டை ஊட்ட சத்துள்ள உணவுகளை நாங்கள் கட்டாயமாக எடுக்க வேண்டும். தேவையான அளவு ஓய்வு கொடுக்க வேண்டும். தேவையான அளவு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால்தான் எங்களுடைய சரீரம் உடல் பாதுகாக்கப்படும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். உன்னுடைய உடம்புக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒரு ஹக்கு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளிலே உணவு மாத்திரமல்ல, தூக்கம், ஓய்வு, அதே போன்று உடல் பயிற்சி, தேவையான அளவு உணவு, தேவைப்படுகின்ற பொழுது மருந்து என்பவற்றையெல்லாம் நாங்கள் கொடுத்து பாதுகாக்க வேண்டும். இது உடம்புக்கு செய்கின்ற உரிமையாக கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே எங்களுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான ஒரு ஏற்பாடாக இருப்பது, நாங்கள் எங்களுடைய உடம்பை சுத்தமாக வைத்திருப்பது, சுகாதாரமாக வைத்திருப்பது. எங்களுடைய உடம்பை நாங்கள் சுத்தமாக சுகாதாரமாக வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் வாழக்கூடிய சூழலை, என்வயர்மெண்டை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவு தூரம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த சுத்தத்தை பற்றி, சுகாதாரத்தை பற்றி, உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லி இருக்கிறான் என்றால், ஹுது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், நீங்கள் தொழக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் கூட நீங்கள் கவர்ச்சியாக, அலங்காரமாக, சுத்தமாக இருந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லிஃபு அஃனியத்துக்கும் வலா தத்ஷப்பஹு பில் யஹூத், நீங்கள் இருக்கின்ற முற்றத்தை, உங்களுடைய வீட்டினுடைய முற்றத்தை, அல்லது உங்களுடைய பள்ளிவாயல்கள், அல்லது உங்களுடைய கட்டடங்கள் இருக்கின்ற அந்த சுற்றுச்சூழலை நீங்கள் சுத்தமாக வைத்திருங்கள், நீங்கள் யூதர்களுக்கு சமனாக மாறிவிட வேண்டாம் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே யூதர்கள் அசுத்தமானவர்களாக, தங்களுடைய வீட்டு சூழலை கவனிக்காதவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யூதர்களுக்கு ஒப்பாகிவிட வேண்டாம் என்ற கருத்தை அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய தீன் எந்த அளவு தூரம் இந்த சுத்தம் சுகாதாரத்துக்கு முன்னுரிமை வழங்கி இருக்கிறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தமாக இருப்பது ஈமானுடைய அரைவாசி என்று சொன்னார்கள். எந்த மனிதன் அசுத்தமாக இருக்கின்றானோ, துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் இருக்கின்றானோ, தன்னுடைய சுத்தத்துக்கு கவனம் கொடுக்காமல் இருக்கின்றானோ, அந்த மனிதனுடைய ஈமானிலே அரைவாசி போய்விட்டது என்பது அர்த்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஈமான் என்றால் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? ஆமன்து பில்லாஹி வமலாஇகத்திஹி வகுதுபிஹி வரசூலிஹி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆறு விஷயங்களையும் ஈமான் கொண்டுவதுதான் ஈமான் என்று விளங்கி இருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் சுத்தமாக இருப்பது உங்களுடைய ஈமானுடைய அரைவாசி என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய உடலை, தான் வாழ்கின்ற சுற்றுச்சூழலை, தன்னுடைய ஆடையை ஒருவன் சுத்தமாக வைத்தில்லை என்றால் அவனுடைய ஈமானை அது கடுமையாக பாதிக்கும் என்ற கருத்தைத்தான் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் வாய் சுத்தத்தை, பல் சுத்தத்தை அவர்கள் கடுமையாக வலியுறுத்தினார்கள். எனது உம்மத்துக்கு மாத்திரம் கஷ்டமாக இருக்க மாட்டாது என்றால், ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் பல் துலக்குவதை நான் கட்டாயப்படுத்தியிருப்பேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே சுத்தமாக இருப்பது, சுகாதாரமாக இருப்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு பண்பாக, ஒரு தன்மையாக காணப்படுகிறது. நானும் நீங்களும் அந்த விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இரண்டு சாராரை விரும்புகிறான். முதலாவது, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்பவர்களை விரும்புகிறான். இரண்டாவது, யாரெல்லாம் சுத்தமாக சுகாதாரமாக இருக்கிறார்களோ அவர்களை விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சுத்தமாக சுகாதாரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன்னாஸ், இரண்டு நியமத்துக்கள், இரண்டு வரப்பிரசாதங்கள் மக்களுக்கு இருக்கின்றன, ஆனால் அவற்றை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த இரண்டு நியமத்துக்களையும் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், அவற்றை அவர்கள் கவனிப்பதில்லை. முதலாவது, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஓய்வு நேரம், இரண்டாவது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உடல் ஆரோக்கியம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எங்களுடைய லெஷர், எங்களுடைய ஃப்ரீ டைம் எனப்படுகின்ற அந்த ஃப்ரீயான நேரத்தை நாங்கள் வீணடிக்கின்றோம், வீணாக கதை அளக்கின்றோம், தொலைக்காட்சியிலே வீணான நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கிறோம், ஏன் எமது கையடக்க தொலைபேசியில் கூட எமது பொன்னான நேரத்தை நாங்கள் வீணடிக்கின்றோம். அந்த ஃப்ரீ டைம் என்பது எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம். அதனை நன்மை ஏவி தீமையை தடுப்பதற்கு, சதக்கா செய்வதற்கு, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, சமூக பணிகளுக்காக வேண்டி நாங்கள் செலவு செய்கிறோமா என்று பரீட்சிப்பதற்காக எங்களுக்கு ஓய்வு நேரத்தை அல்லாஹு தஆலா தருகிறார். இரண்டாவது கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அஸ்ஸிஹா, உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை பயன்படுத்துகின்ற விஷயத்திலே மக்கள் மிகவும் மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் பாருங்கள் சகோதரர்களே, ஒரு நோயாளிக்கு எத்தனையோ கர்மங்களில் ஈடுபட முடியாமல் இருக்கும். அவனுக்கு பயணம் போவது கஷ்டம், அவனுக்கு வேலை செய்வது கஷ்டம், அவனுக்கு ஒரு குடும்பம் நடத்துவது கஷ்டம். இப்படி எத்தனையோ வகையான சிரமங்கள் ஒரு நோயாளிக்கு இருக்கும். ஒரு பார்ச வியாதியுள்ள ஒரு மனிதனை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், அவன் ஏறத்தாழ ஒரு நடைப்பிணமாக மாறுகின்றான், மற்றவர்களுக்கு அவன் ஒரு பாரமாக மாறுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு நோய் வருவதற்கு முன்னால் எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற உடல் பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தேகாரோக்கியத்தையும் நாங்கள் பயன்படுத்துகின்றோமா என்று அல்லாஹு தஆலா பார்க்கிறான். எனவே ஓய்வு நேரம் ஒரு பாக்கியம், அதனை நாங்கள் வீணடிக்க கூடாது. இரண்டாவது, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த தேகாரோக்கியம், அதனை நாங்கள் பயன்படுத்தி இபாதத்துக்களிலே சமூக பணிகளிலே மற்றவர்களுக்கு உதவு செய்கின்ற விஷயத்திலே நாங்கள் கட்டாயமாக பயன்படுத்துகிறோமா என்று ரப்புல் ஆலமீன் எங்களிடத்திலே கட்டாயமாக நாளை மறுமையிலே விசாரிக்க இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்காக நாம் என்ன என்ன முயற்சிகளில் ஈடுபட முடியுமோ அவற்றையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. எமது சுற்றுச்சூழலிலே இருக்கின்ற பக்டீரியாக்களாக இருக்கலாம், பங்கஸ்களாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், எவற்றையும் நாங்கள் கவனமாக அப்புறப்படுத்துவதற்கு அவற்றிலிருந்து தூரமாகுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்திலே ஏராளமான நோய்கள் பரவி கொண்டிருக்கின்றன. அது குரங்கு காய்ச்சல் என்று சொல்லுகிறார்கள், டெங்கு என்று சொல்லுகிறார்கள், கொரோனா என்று சொல்லுகிறார்கள். இவை அனைத்துக்கும் அடிப்படையான காரணம் மனிதனுடைய பொழுபோக்கு, மனிதனுடைய கவனையினம். தான் வாழக்கூடிய சூழலிலே இருக்கின்ற அசுத்தங்களை அவன் அற்புறப்படுத்தாமல் அவற்றிலே கவனையினமாக இருப்பதுதான் நிச்சயமாக அவனுக்கு அப்படியான பிரச்சனைகள் வருவதற்கான அடிப்படையான காரணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். இந்த டெங்கு நுளம்பு என்பது சுமாராக 500 மீட்டர்கள் அளவு பறக்கக்கூடியதாக இருக்கிறது. எமது வீட்டை மாத்திரம்தான் நாங்கள் சுத்தமாக வைத்திருப்போம் என்று யோசிக்க முடியாது. எமது வீட்டுக்கு அப்பால் 500 மீட்டருக்கு உள்ளால் யாரெல்லாம் இந்த சுத்தமான தண்ணீரை கூட பாத்திரங்களிலே அல்லது டின்களிலே அல்லது யோகட் கப்புகளிலே பாதுகாத்து அப்படியே வைத்திருக்கிறார்களோ, அதற்குள் உருவாகக்கூடிய நுளம்புகள் கூட எமது வீட்டை நோக்கி படையெடுக்கக்கூடிய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான ஒரு சூழல் காணப்படுகிறது. எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டை மாத்திரம் பாதுகாத்து சரிவர மாட்டார். தன்னை சூழ இருக்கின்ற தனது சமூகத்தில் இருக்கின்ற, தனது கிராமத்தில் இருக்கின்ற, தனது சுற்றுச்சூழலில் இருக்கின்ற அனைவருக்கும் இது தொடர்பான அறிவூட்டல்களை வழங்கினால்தான் நாங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக அப்படிப்பட்ட நோயிலிருந்து பாதுகாக்க முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வத்தகு ஃபித்னதன், நீங்கள் ஒரு சோதனையை பயந்து கொள்ளுங்கள், லா துஸீபன்னல்லதீன வலமு மின்கும் ஹாஸா, உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அநியாயம் செய்தவர்களை மாத்திரம் பாதிக்காத ஒரு ஃபித்னாவை, ஒரு சோதனையை பயந்து கொள்ளுங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹு தஆலா தண்டனையை இறக்குவான், நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் சேர்ந்துதான் அந்த தண்டனை இறங்கும். எப்போது நல்லவர்கள் ஃபித்னாவிலே ஈடுபடக்கூடியவர்களை தடுக்காமல் இருக்கிறார்களோ, அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த ஃபித்னாவிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய தண்டனையும் சேர்ந்துதான் இந்த நல்ல மக்களை பாதிக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் வாழக்கூடிய சூழலை பற்றிய ஒரு உணர்வு எங்களுக்கு தேவை. யார் குப்பை கூளங்களை கொண்டு வந்து பாதையிலே கொட்டுகிறார்கள், அவர்களை பற்றிய அறிவு எங்களுக்கு தேவை. அவர்களை நாங்கள் எச்சரிக்க வேண்டும், இது துர்நாற்றத்தை ஏற்படுத்தும், இது சுகாதார கேட்டை ஏற்படுத்தும், மாத்திரமல்ல இது பல்வேறுபட்ட நோய்களை கொண்டு வரும் என்று அவர்களுக்கு நாங்கள் சொல்லி அப்படியான சூழலிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு நாமும் முயற்சிக்காத போது அவர்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனை எங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எமது சூழலை நாங்கள் பாதுகாத்தால் சூழல், இந்த என்வாயன்மெண்ட் எங்களுக்கு பரிச்சயமானதாக ஒரு நண்பனாக, ஒரு ஃப்ரெண்டாக மாறிவிடுகிறது. ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட் என்று சொல்லுவார்கள். இந்த சூழல் அல்லாஹு தாலா எங்களுக்காக வேண்டி தந்தது. இந்த காற்று, இந்த மரமட்டைகள், இந்த வானம், இந்த சுவாத்தியம், இவை அனைத்தும் எங்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலாவால் தரப்பட்ட இயற்கை வளங்கள். நாங்கள் வெளியிடுவது கார்பனிக் ஆக்சைடை, ஆனால் இந்த மரங்கள் எல்லாம் ஆக்சிஜனை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. எவ்வளவு பெரிய ஏற்பாடு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு! சுபஹானல்லாஹ். நாங்கள் இந்த மரங்களை கண்ட நின்ற மாதிரி வெட்டுவோமாக இருந்தால், நாங்கள் இந்த சூழலிலே இருக்கின்ற சமநிலையை பாதிப்போமாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனை அப்படியே இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த தாவரங்களை, இந்த மிருகங்களை, இந்த காற்றை, இந்த பூமியை, இந்த நீரை, எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருப்பது நாம் ஆரோக்கியமாக இந்த உலகத்திலே அல்லாஹு தாலாவுடைய அந்த பணியை, பொறுப்பை சீராகவும் சிறப்பாகவும் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். எனவே நாங்கள் இந்த சூழலை துப்புரவாக, நாங்கள் பாதுகாப்பாக அமைத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அது எங்களுடைய நண்பனாக மாறிவிடும். நாங்கள் இந்த சமூக இந்த சூழலுக்கு எதிராக என்வயர்மெண்டல் பொல்யூஷன் என்று சொல்லுவார்கள், இந்த சூழலை கொச்சைப்படுத்துகின்ற அல்லது அழுக்காக்குகின்ற வேலைகளிலே ஈடுபடுவோமாக இருந்தால், நிச்சயமாக அதனுடைய பயங்கரமான விளைவுகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாங்கள் தான் அனுபவிக்க வேண்டி வரும். ஊர்களை பற்றி சொல்லுவார்கள், ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு ஊர் எந்த அளவு தூரம் கல்வித்தரத்திலே முன்னேறி இருக்கிறது என்பதனை பார்க்க வேண்டுமாக இருந்தால், அந்த ஊரில் இருக்கின்ற பாதைகளை நீங்கள் பாருங்கள். அந்த பாதைகள் எந்த அளவு சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் இருக்கின்றனவோ, அது அந்த பிரதேசத்தினுடைய மக்களுடைய தரத்தையும் அவருடைய கல்வி தரத்தையும் காட்டும் என்று ஒரு கருத்து சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லீம்களை பொறுத்தவரையில் எல்லா வகையிலும் இந்த விஷயத்திலே முன்மாதிரியாக இருப்பதற்கான அருகதை அவர்களுக்கு இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அதனை வலியுறுத்துகின்றான். கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுத்தம் சுகாதாரம் தொடர்பாக மிக அதிகமாக எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அல் முஃமினுல் கவி கைரும் மினல் வஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினுல் தஈஃப். நிச்சயமாக பலசாலியான ஒரு மூமின், பலவீனமான மூமினை விடவும் அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமானவனாக, சிறந்தவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் அவர்கள் அப்படி சொல்ல வேண்டும்? ஒரு பலசாலியான மூமின், ஒரு பலமான மூமின், உடல் அளவிலே நல்ல தேகாரோக்கியம் உள்ள, நல்ல கட்டுமஸ்தான உடம்பு கொண்ட ஒரு மூமின் இருக்கின்றானே, அவன் பலஹீனமான ஒரு மூமினை விடவும் அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமானவன், சிறந்தவன் என்ற கருத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எமது உடம்பை நாங்கள் நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. நாங்கள் இஸ்லாத்திலே இருக்கின்ற கடமைகளை நாங்கள் எடுத்து பார்த்தால், எமது உடம்புக்கு பாதிப்பு ஏற்படாத கடமைகளாகத்தான் அவற்றை அல்லாஹு தஆலா அமைத்து தந்திருக்கிறான். நாங்கள் தொழுகின்ற சந்தர்ப்பத்திலே தொழுவதற்கு ஒழு செய்ய வேண்டும். ஜனாபத்துடைய குளிப்பு கடமையாக இருந்தால் அந்த குளிப்பை நிறைவேற்ற வேண்டி இருந்தாலும் கூட, சில சந்தர்ப்பங்களிலே உடம்புக்கு ஆபத்து ஏற்படும் என்று கண்டால், குளிப்பதற்கு பதிலாக வுது செய்வதற்கு கஷ்டம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால், தயமும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருகிறான். உடலுக்கு ஆபத்து வந்து கூடாது. உடல் தண்ணீர் பட்டு விடுகின்ற பொழுது அதனுடைய நோய் அதிகரித்து விடுமோ என்ற காரணத்தினால் அப்படிப்பட்ட ஒரு சலுகை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் பிரயாணம் செய்கின்றோம், அந்த நேரத்திலே உரிய நேரத்திலே எமது தொழுகையை தொழுது கொள்வதிலே சிரமங்கள் இருக்கும் என்று கண்டால், அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஜம்மு கசூருடைய சட்டத்தை தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எங்களுடைய காயங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே வுது செய்வது, அந்த பேண்டேஜுக்கு முன்னால் அதனை கழுவுவது கஷ்டம் என்ற காரணத்தினால் அங்கு தயமும் செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நோன்பை பிடிப்பது கஷ்டமாக இருக்கும், நோய் அதிகரிக்கும் என்ற காரணத்தினால் நோன்பை கவா செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருகிறான். ஏன் இவற்றையெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால், எமது உடம்பை நாங்கள் வருத்தி கஷ்டப்படுத்தி அந்த உடம்பை பலஹீனமாக்கி விடக்கூடாது என்ற காரணத்தினால் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு இலகுவையே நாடுகின்றான், அவன் கடுமையை நாடவில்லை என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எங்களுக்கு நோய் வந்து விடுமாக இருந்தால் நாங்கள் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கண்மணியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு ஷிஃபாஅன். எந்த ஒரு நோயை அல்லாஹு தஆலா உலகத்திலே இறக்கினாலும் அதற்கான பரிகாரத்தையும் அதற்கான சிகிச்சையையும் அல்லாஹு தஆலா இறக்கி இருக்கிறான் என்று சொன்னது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய நோய்களுக்காக மருந்து செய்யுங்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் குஷ்டரோகியிடமிருந்து தப்பியோடுங்கள், எப்படி சிங்கத்திடமிருந்து தப்பியோடுகிறீர்களோ அதுபோன்று நீங்கள் தப்பியோடுங்கள் என்று, தொற்று நோய்களுக்கு உள்ளாகிவிடக்கூடாது என்று அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதனிடத்திலே குஷ்டரோகம் கொண்ட ஒரு ஒட்டகை இருக்குமாக இருந்தால் அவன் தேகாரோக்கியம் கொண்ட ஒட்டகைகள் தண்ணீர் அருந்தக்கூடிய இடங்களுக்கு தன்னுடைய ஒட்டகையை எடுத்துச் செல்லக்கூடாது என்று சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? குஷ்டரோகம் என்பது பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்குமாக இருந்தால் அந்த நோயினுடைய பாதிப்புகள் அந்த ஏனைய ஒட்டகங்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எமது உடம்பை பாதுகாத்துக் கொள்வது, சுத்தம் சுகாதாரமாக இருப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் மாஷா அல்லாஹ் எங்களுடைய தீனிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே மனிதன் எத்தனையோ வகையான வேலைகளை செய்ய வேண்டும். அவன் உழைக்க வேண்டும், அவன் நன்மையை தீமையை தடுக்க வேண்டும், அவன் தொழில் செய்ய வேண்டும், அவன் எத்தனையோ வகையான வேலைகளிலே அவன் ஈடுபட வேண்டும், சமூக பணிகளிலே ஈடுபட வேண்டும். அவனுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால்தான் அப்படியான ஒரு நிலையிலே அவனுக்கு அந்த பங்களிப்புகளை செய்ய முடியும். அவன் இந்த உலகத்திலே ஹலீஃபாவாக வந்தவன், இந்த உலகத்தை வளப்படுத்த வந்தவன். எனவே அவனுடைய உடம்பை அவன் வருத்தி கொள்ளக்கூடாது, உடம்புக்கு எதிரான கர்மங்களிலே ஈடுபட்டு விடக்கூடாது. அந்த வகையில் தான் விபச்சாரம் செய்வது, போதை வஸ்துக்களை பாவிப்பது போன்ற உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, உடலுக்கு மிக பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாவங்களையும் இஸ்லாம் தடை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் இது விடயமாக கூடிய கவனம் எடுக்க வேண்டி இருக்கிறது. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல் மலாயின தலாசா அல் பராசு ஃபில் மவாரித் வ காரிஅத்தி தரீக் வல் தில். நீங்கள் மூன்று இடங்களிலே இருக்கின்ற லயனத்து செய்யக்கூடிய மலக்குகளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். மூன்று இடங்களிலே மலக்குகள் மனிதர்களுக்கு லயனத்து செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது இடம் நீர்நிலைகளிலே ஒரு மனிதன் சிறுநீர் கழிப்பானாக இருந்தால், அதாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆறுகள் ஓடைகள் இருக்கின்றன, அங்கே சென்று சிறுநீர் கழிக்கிறான் அல்லது மலம் கழிக்கிறான் என்றால் அந்த மனிதன் மலக்குகளுடைய சாபத்துக்கு உள்ளாகிறான். எனவே அதனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது காரி அத்து தரீர், பாதையின் ஓரங்கள், மக்கள் பயணத்திற்காக வேண்டி பிரயாணத்திற்காக வேண்டி பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பாதை ஓரங்களிலே சென்று ஒரு மனிதன் இந்த மலசலம் கழிப்பானாக இருந்தால் அல்லது தன்னுடைய வீட்டின் குப்பையை கொண்டு போடுவானாக இருந்தால் அந்த இடத்திலும் மலக்குகள் அவனை சபிக்கிறார்கள். மர நிழல்கள் காணப்படுகின்றன, அந்த இடத்திலும் சென்று அவன் மலம் சலம் கழிப்பானாக இருந்தால் அல்லது அவன் இப்படிப்பட்ட அசூசிகளை அசுத்தங்களை கொண்டு போடுவானாக இருந்தால் அந்த மனிதனையும் மலக்குகள் சபிக்கிறார்கள் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய தீன் எத்தனையோ வகையான சுகாதார ஏற்பாடுகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த வகையில் நபிமார்கள் கையாண்ட மிக முக்கியமான சுன்னாக்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய நகங்களை வெட்டி கொள்வது, அதே போன்று தனது மறைவான உறுப்பில் இருக்கக்கூடிய தன்னுடைய மயிர்களை அகற்றிக் கொள்வது என்று அவர்கள் ஹத்னா செய்வது என்றெல்லாம் சுன்னாக்களை பற்றி, அப்படிப்பட்ட சுன்னத்துக்களை பற்றி எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குளிப்பது என்பது அடிப்படையில் ஒரு சுன்னாவாக இருந்தாலும் அது சில வேளைகளில் வாஜிபாக மாறுகிறது என்று நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த வகையில் குளித்துக் கொள்வது, வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வது, அதே போன்று பல்லை துலக்கிக் கொள்வது, ஆடைகளை கழுவி துப்புரவாகிக் கொள்வது என்பதெல்லாம் ஒரு முஸ்லிமுடைய அடையாளமாக இருக்கும். மீண்டும் அந்த குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஹுது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின் யா பனி ஆதம், அதாவது ஆதமுடைய சந்ததிகளே, நீங்கள் தொழக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் கவர்ச்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நாம் இருக்கின்ற வீடாக இருக்கலாம், அல்லது பொது தலங்களாக இருக்கலாம், இவற்றிலே இருக்கின்ற அழுக்குகளை அகற்றி நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். அப்போது அல்லாஹு தாலாவுடைய நேசம் எங்களுக்கு கிடைக்கும். வல்ல நாயன் கடுமையான நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய தேக ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ளக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவாயாக. எங்களை பயங்கரமான நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது கல்புன் சலீம் எனப்படக்கூடிய தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்கக்கூடிய அந்த உயர்கரமான பாக்கியத்தை எம் அனைவருக்கும்